தென்றல் நவம்பர் 2012 இதழில் கலை மாமணி வி கே டி பாலன் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் சந்திப்பு. படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வி கே டி பாலன் மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கி தமிழ்நாட்டிலிருந்து 1500 மேற்பட்ட கலைஞர்களை 25 மேற்பட்ட நாடுகளுக்கு அழைத்து சென்றிருப்பவர். இந்தியாவிலிருந்து மிக அதிகமாக இந்திய கலைக்குழுக்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றதால் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சாதனை பக்கங்களில் இடம்பெற்றவர். பண்பாட்டு கலை பரப்புனர் என்ற வகையில் தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி கௌரவித்துள்ளது. பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர், சமூக சேவகர் என பன்முகங்கள் கொண்ட அவருடனான சந்திப்பிலிருந்து மதுரா டிராவல்ஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னால உங்கள் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். எனது சொந்த ஊர் திருச்செந்தூர். சாதாரணமான ஏழை குடும்பம். குடும்ப தொழில் சலவை தொழில். கழுதைகளுடன் தான் எனது வாழ்க்கையின் ஆரம்ப காலம் நடந்தது. 8 மேல் நான் படிக்கவில்லை. அங்குள்ள வேலையில்லாத பல இளைஞர்களுடன் சேர்ந்து கொண்டு உருப்படாதவனாக ஊர் சுற்றி கொண்டிருந்தேன். அதையும் சகித்து கொண்டு தன் உழைப்பால் என்னை ஆதரித்துக் கொண்டிருந்த என் தந்தையார் திடீரென காலமானார். குடும்பத்தை பொறுப்பேற்று நடத்தவோ என் தாயை ஆதரிக்கவோ யாரும் இல்லை. உலகம் தெரியாமலேயே வளர்ந்துவிட்ட எனக்கும் அந்த சக்தி இல்லை. அந்த கிராமத்தில் பிழைக்கவும் வழியில்லை. வேறு தொழிலும் தெரியாது. அங்கே வாழ பிடிக்காமல் விதவுட் டிக்கெட்டில் ரயிலேறி 1981 ஜனவரி 26 சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். ஓ, சென்னையில் யார் இருந்தார்கள்? சென்னையில் யாருமே எனக்கு தெரியாது. எழும்பூரை சுற்றி உள்ள ஹோட்டல்கள், டிராவல் ஏஜென்சிகளில் வேலை கேட்டேன், கிடைக்கவில்லை. யாருடைய அறிமுகமாவது இல்லாமல் வேலை கிடைக்காது. புதியவர்கள் எதையாவது திருடிக்கொண்டு ஓடிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். பசியுடன் எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சைக்காரர்கள், தொழுநோயாளிகள், அரவாணிகள், பாலியல் தொழிலாளர்கள், பிக் பாக்கெட்காரர்கள் என விளிம்பு நிலை மனிதர்களுடன் நானும் படுத்து கொண்டிருப்பேன். அழுக்கு சட்டை, பேண்ட், மழிக்காத தாடி, தலைமுடி என கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி போல இருந்தேன். பைத்தியங்களுக்கு பசி தூக்கம் வராது. அந்த உணர்வே அவர்களிடம் மறத்து போயிருக்கும். நானும் அப்போது அப்படித்தான் இருந்தேன். ஒரு நாள் இரவு பசி மயக்கத்தில் படுத்து கொண்டிருந்த போது பட்டார் என்று ஒரு அடி விழுந்தது. எழுந்து பார்த்தால் ஒரு போலீஸ்காரர் என்னை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் பாலன் என்று சொன்னேன். சொன்ன உடனேயே அவர் ஆக்ரோஷத்துடன் தடியால் மீண்டும் அடித்தார். அடித்த அடியில் மூக்கு உடைந்து ரத்தம் விழுந்தது. எனக்கு காரணம் புரியவில்லை. டேய், உன் பெயரை கேட்டா என் பெயரை ஏண்டா சொல்ற என்றார். சட்டையில் பார்த்தால் அவர் பெயர் பாலன் என்று எழுதியிருந்தது. தன் பெயரில் இப்படி ஒரு வீணாய் போனவன் இருக்கிறானே என்ற கோபமோ என்னவோ மிக கடுமையாக அடித்து விட்டார். பிறகு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொருவரிடம், சோத்துக்கே வழியில்லாத நம்மை ஏயா பிடிக்கிறாங்க என்று கேட்டேன். அவங்களுக்கு கேஸ் சரியா கிடைக்கலன்னா இப்படித்தான் பிடிப்பாங்க. கொஞ்ச நாள் ஜெயில போட்டுட்டு அப்புறம் விட்டுருவாங்க. இது அடிக்கடி நடக்கிறதுதான் என்றார் அவர். அடுத்து ஜெயிலுக்கு போகப் போவது நிச்சயமானது. சடார் என்று எடுத்தேன் ஓட்டம். போலீஸ்காரரும் துரத்தினார். ஆ, அவர் கையில் மாட்டினீர்களா? இல்லை, அவரால் என்னை பிடிக்க முடியவில்லை. எனது ஓட்டம் மவுண்ட் ரோடில் ஓரிடத்தில் வந்து நின்றது. அங்கே பிளாட்ஃபாரத்தில் சிலர் படுத்து கொண்டிருந்தனர். பேண்ட், சட்டை, கோட் எல்லாம் போட்டு படுத்து தூங்கி கொண்டிருந்தனர். நானும் பாதுகாப்புக்காக அவர்கள் அருகிலேயே படுத்து கொண்டேன். அசதியில் தூங்கியும் விட்டேன். விடியற் காலை நேரம் ஒருவர் என்னை எழுப்பினார். தம்பி, இந்த இடத்தை எனக்கு தரியா என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இடத்தை தருவதா, எப்படி என்று மனதுக்குள் நினைத்தவாறே தயக்கத்துடன், எவ்வளவு என்றேன். 2 என்றார். என்ன இடம் இது என்று நிமிர்ந்து பார்த்தேன். அமெரிக்க துணை தூதரகம் என்ற போர்டு இருந்தது. அந்த 2 தான் சென்னையில் எனது முதல் வருமானம். இதையே ஒரு தொழிலாக செய்தால் என்ன என்று தோன்றியது. 2 4 4-8 10 இப்படித்தான் ஆரம்பித்தது என் வாழ்க்கை. அதன்பின் அந்த தொழிலில் வருமானம் போதுமானதாக இல்லை. இன்னொரு பேண்ட் ஷர்ட் வாங்கக்கூட முடியவில்லை. பகலில் வள்ளுவர் கோட்டம், இரவில் அமெரிக்க தூதரக வாசல் என கொஞ்ச நாள் ஓடியது. நண்பன் ஒருவன் மூலம் சைதாப்பேட்டையில் ஒரு வீட்டு திண்ணையில் தங்க இடம் கிடைத்தது. பின்னர் சைதாப்பேட்டை சேஷாசல முதலி தெருவில் இருக்கும் மெட்ராஸ் பில்டிங்கில் ஒரு பழைய ஸ்டோரில் 50 வாடகைக்கு ஒரு ரூமில் பூரான்கள், தேள்கள், பல்லிகள் இவற்றோடு தங்க ஆரம்பித்தேன். வரிசையில் நிற்பவர்களிடமிருந்தும் டிராவல் ஏஜென்ட்களிடமிருந்தும் பயண டிக்கெட்டை எங்கே வாங்குவது போன்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்படி எனக்கு அறிமுகமானதுதான் அசோக் டிராவல்ஸ். அது விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவர்களின் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்த சந்திரா அம்மையா எனக்கு இந்த தொழிலின் அரிச்சுவடையை சொல்லிக் கொடுத்தார். என் வாழ்வில் மறக்க முடியாதவர் அவர். டிராவல் ஏஜென்சிக்கான எல்லாவற்றையும் கற்றுத்தந்ததோடு அவர்களுக்கு ஏஜெண்டாக பணியாற்றும் வாய்ப்பையும் தந்தார். வரிசையில் நிற்பவரிடம் பயணச்சீட்டை வாங்க அசோக் டிராவல்ஸுக்கு அழைத்துச் செல்வேன். எனக்கு கிடைத்த கமிஷனில் சிறிதை நான் எடுத்துக்கொண்டு மீதியை வாடிக்கையாளருக்கே கொடுத்து விடுவேன். இதனால் என்னிடம் பலர் வர ஆரம்பித்தார்கள். மாதம் 300-400 ரூபாய் வருமானம் வர ஆரம்பித்தது. சைதாப்பேட்டையில் அதே லாட்ஜில் 150 ரூபாய்க்கு தனி அறை எடுத்தேன். வளர்ச்சி பெற்றேன். 1986 ஜனவரி 17 சென்னை மண்ணடியில் 10,000 ரூபாய் முன்பணம், 1,500 ரூபாய் வாடகையுடன் மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடங்கினேன். சவால்கள் பலவற்றை கடந்து இன்றைக்கு 26 அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மதுரா டிராவல்ஸ் நிறுவனம் எந்த விதத்தில் மாறுபடுகிறது? இது IATA அப்ரூவ்ட் டிராவல் ஏஜென்சி. எல்லா விமான நிறுவனங்களின் டிக்கெட்டுக்கும் ஸ்டாக்கிஸ்டுகள், எல்லா கன்சலேட்டுகளும் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். நாங்கள் டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா TAAI உறுப்பினரும் கூட. உலக நாடுகளில் இருக்கும் வெஸ்டர்ன் யூனியனின் 90,000 கிளைகளில் நீங்கள் எங்கு பணம் செலுத்தினாலும் 7 அதை எங்கள் நிறுவனத்தில் பெற்றுக்கொள்ள வசதி இருக்கிறது. தமிழகத்திலேயே IATA அப்ரூவ்டு டிராவல் ஏஜென்சியில் வருடத்தின் 365 நாட்களும் 24 மணி நேரமும் சேவை வழங்குவது எங்கள் நிறுவனம் மட்டும்தான். இந்த எழும்பூரில் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறோம். சுற்றுலா வளர்ச்சிக்காக நீங்கள் செய்து வரும் சேவைகள் குறித்து. உலக நாடுகள் பலவற்றிற்கும் உள்நாட்டின் மிக முக்கியமான பல இடங்களுக்கும் நாங்கள் சுற்றுலா சேவை வழங்குகிறோம். விவரங்களை mejuratravel.com/inter2.htm என்ற வலைத்தளத்தில் பார்க்கலாம். சுற்றுலாவுக்கு மிகவும் முக்கியமானது சுற்றுலா பற்றிய நூல்களை உருவாக்குவது. அந்த வகையில் இந்த சுற்றுலா பற்றிய நூல்களிலேயே முதலிடம் வைப்பது நாங்கள் உருவாக்கியிருக்கும் மெஜுரா வெல்கம். 700 மேற்பட்ட பக்கங்களில் உயர்தர தாளில் அந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறோம். அதன் துணை கொண்டு பிறர் உதவி இல்லாமல் தமிழ்நாட்டின் எந்த பகுதியையும் சுற்றி வர முடியும். அந்தந்த பகுதியில் உள்ள விளம்பரதாரர்கள் மூலம் நீங்கள் நல்ல சேவையை பெற முடியும். அதை மிக குறைந்தபட்ச விலையில் 100 விற்பனை செய்கிறோம். உலகளாவிய பயணிகள் அதனை mejuravelcome.com என்ற தளத்தில் இலவசமாக பார்த்து தகவல் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியானவர், உங்கள் தொழிலாளர்களுக்கு குறித்து சொல்லுங்கள். IATA அனுமதி பெற்ற நிறுவனங்களுக்கு ஊழியர்களை தேர்வு செய்வதில் இப்படித்தான் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. மிகவும் இளைஞர்களாக, பார்க்க அழகானவர்களாக, உயர்வர்க்க குடும்ப பின்புலம் கொண்டவர்களாக, மிக அழகாக எழுத தெரிந்தவர்களாக, நுனிநாக்கு ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களாக, பட்டப்படிப்பு முடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல வரையறைகள் உள்ளது. இப்படித்தான் IATA அனுமதி பெற்ற பல நிறுவனங்களில் MD இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒருவன்தான் இந்த துறையில் ஆங்கிலம் பேச தெரியாதவனாக, கோட் சூட் போடாமல் வேட்டி சட்டை துண்டு உடுத்துபவனாக, 8 வரை மட்டுமே படித்தவனாக, உயர்குடும்ப பின்னணி இல்லாதவனாக இருக்கின்றவன். எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத நானே MD பொறுப்புக்கு வர முடிஞ்சிருக்கும் போது என் ஊழியர்களாலும் ஏன் வர முடியாது என்று நினைத்தேன். ஆகவே தமிழைத் தவிர பிறமொழி அறியாத பின்தங்கிய மிகவும் ஏழை குடும்ப பின்னணி கொண்டவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எனது நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அளிக்கிறேன். அவர்கள் இங்கு வந்த பிறகு அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்படுகிறது. என் ஊழியர்களைப் போல திறன்மிக்க, விசுவாசமான, அன்பு மிக்க, பொறுப்பான ஊழியர்களை வேறு எந்த IATA அனுமதி பெற்ற நிறுவனத்திலும் நீங்கள் காண முடியாது. என்னை உழைப்பால் உயர்ந்தவர் என்று மேடையில் அறிமுகப்படுத்துவார்கள். உண்மைதான், நான் என்னுடைய ஊழியர்களின் உழைப்பால் உயர்ந்தவன். அதை சொல்லாவிட்டால் நன்றி மறந்தவன் ஆவே என்று நான் பதில் சொல்வேன். பாலன் அன்னை தரசாவை சந்தித்தது ஒரு நெகிழ வைக்கும் அனுபவம். ஒரு டிராவல் ஏஜென்ட்டிடம் மிகச்சிறிய வேலையில் இருந்த பாலனை அவள் செய்த அசகாய தீரச் செயல் முன்னணிக்கு கொண்டு வந்தது. அது சினிமாவை விட சுவையான சம்பவம். இவை தவிர அவருடைய திரைப்படம் மற்றும் சின்ன திரை அனுபவம் போன்ற பல சுவையான விஷயங்களை அடுத்த இதழில் பார்க்கலாம். அடுத்த இதழில் நிறைவரும். பசியின் ருசி. சென்னையில் முதல் முதலில் எனக்கு கிடைத்த வருமானம் 2 ரூபாய். பணம் வந்ததும் சோறு சாப்பிட ஆசை வந்தது. நடந்தே வள்ளுவர் கோட்டம் சென்று முகம் கை கால்களை கழுவிக்கொண்டேன். அருகே ஒரு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் இருந்தது. அங்கே சென்று சாப்பாடு கேட்டேன். 11 மேல்தான் சாப்பாடு, இப்போ இட்லி இடியாப்பம் தான் கிடைக்கும் என்றார்கள். எனக்கு அது போதாது. சோற்றின் ருசி கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. எனக்கு சோறு ஒரு கனவு. எப்போதடா 11 ஆகும் என காத்திருந்தேன். கடைவாசலில் சாப்பாடு தயார் என்ற போர்டை கொண்டு வைத்தார்கள். சாதம், சாம்பார், குழம்பு, ரசம், மோர், அவியல், பொரியல் என பெரிய லிஸ்ட். விலை 2 ரூபாய். 2 ரூபாய் 10 பைசா என்று போட்டிருந்தால் கூட நான் சாப்பிட்டிருக்க முடியாது. உள்ளே சென்று சாப்பிட உட்கார்ந்தேன். என்னை ஒரு பூச்சியைப் போல எல்லோரும் பார்த்தார்கள். காரணம், என் உடை, மழிக்காத தாடி, சிக்கேறிய தலை, பிச்சைக்காரனை போல் இருந்தேன். இலையை போட்டு சாப்பாட்டை கொண்டு வைத்தார்கள். எனக்கு சப்பென்று ஆனது. காரணம், அது அளவு சாப்பாடு. சாதக்கட்டி கொஞ்சம் பெரிய இட்லி மாதிரி இருந்தது. சோற்றை கோபுரம் போல குவித்து குழம்பு ஊற்றி ஒரு கட்டு கட்டுவோம் என்று நினைத்திருந்த எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். சாதத்திற்கு தான் அளவு எல்லாம். கூட்டு பொரியல் கீரைக்கு கிடையாது என்பது புரிந்தது. உடனே பொரியலும் கூட்டும் கரியுமாக வாங்கி ஒரு கட்டு கட்ட ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய டெக்னிக்கை புரிந்து கொண்ட சப்ளையர் எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டார். மீண்டும் கேட்டால் கிடைக்காது என்பது தெரிந்தவுடன் தான் சாதத்தை போட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். அன்றைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டின் ருசி இன்றைக்கு வாரத்துக்கு 5 நாள் 5-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுகிற போதும், விமான நிறுவனங்கள் கன்சலேட்டுகள் அளிக்கும் விருந்துகளில் கலந்து கொள்கிற போதும் எனக்கு கிடைக்கவில்லை. அன்றைக்கு முன்னாலும் சரி, பின்னாலும் சரி, அது மாதிரி உணவை நான் உண்டதே இல்லை. ஏனென்றால் அது உணவின் ருசி அல்ல, பசியின் ருசி. சாமியே சரணமே சப்பா. எனக்கு திருமணம் முடிந்து குழந்தை குட்டி பந்தமெல்லாம் விளைந்து விட்ட நேரம். மந்தை வெளியில் ஒரு மாடி வீட்டின் கீழ்த்தளத்தில் மாதம் 300 ரூபாய் வாடகையில் குடியிருந்தோம். மேலே மாடியில் வீட்டின் உரிமையாளர் வசித்திருந்தார். அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவருக்கு 2 குழந்தைகள். வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் என்ற பிரிவினை இல்லாமல் எங்கள் 2 குடும்பங்களும் சொந்தக்காரர்கள் போல பழகி கொண்டிருந்தோம். 1991 நான் 10வது முறையாக சபரிமலைக்கு மாலை போட்டு விரதமிருந்து செல்வதற்கு ஆயத்தம் ஆகி கொண்டிருந்தேன். அன்று கிறிஸ்துமஸ் நாள். வீட்டு உரிமையாளரின் 8 வயது மகன் மாடியிலிருந்து இறங்கி வந்தான். அந்த வீட்டிற்கு நாங்கள் குடிபுகுந்த நாள் முதல் கிறிஸ்துமஸ் நாளில் சிக்கன் மட்டன் பிரியாணி அவர்கள் வீட்டிலிருந்து எங்கள் வீட்டிற்கு வந்திறங்கும். அவ்வருடம் நான் விரதம் இருந்து கொண்டிருந்த வேளையிலும் அச்சிறுவனை நோக்கி விளையாட்டாக, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சிக்கன் பிரியாணியா மட்டனா என்று கேட்டேன். உடனே அந்த சிறுவன் சொன்னான், நீங்கள் எப்பவுமே கிறிஸ்துமஸ்துக்கு முன்னாடியே மலைக்கு போய் வந்துடுவீங்க, நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து பிரியாணி தருவோம். இந்த முறை நீங்க விரதம் இருக்கீங்கன்னு எங்க வீட்டுல பிரியாணி பண்ண வேணாம்னு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. சாமியே சரணமையப்பா என்று கோஷமிட வேண்டிய என் இதயம் சாமியே சரணம் ஏசப்பா என்று கோஷமிட்டது. VKT பாலன் எழுதிய சொல்ல துடிக்குது மனசு நூலில் இருந்து. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.